நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமிராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்கள் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வான்மீயரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பை திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதியிற் சேந்தனரம்மை காக்கவே, சமாதியிற் சேந்தனரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொருவ சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இன்றைய சத்சங்கம் சனிக்கிழமைக்குரிய சத்சங்கம். அந்த நாளில்தான் நாங்கள் வரும் கேள்விகளுக்கு விடை காண்போம். அதே முறையில் இன்று அமைகின்றது. பல கேள்விகள் வந்திருக்கின்றது. முடிந்தவானவற்றை இன்று பார்த்து விடுவோம். முதலாவது கேள்வி, ஒரு அன்பர் ஒரு சொற்றொடரை வைத்து அந்த கேள்வியை எழுப்பினார். மிகவும் சுருக்கமாகத்தான் எழுதிவிட்டிருக்கின்றார் வாட்ஸ்அப்பில். மனித பிறவி அரிதிலும் அரிது ஐயா, அருளாளர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுவீர்களான்? நல்ல விஷயம். மனித பிறவி அரிதிலும் அரிது என்று ஔவைப்பாட்டியில் இருந்து பல அருளாளர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, அதுதான் உண்மையும். புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்தில் எல்லா புறப்பும் பிறந்துரைத்தேன் எம்பெருமான் என்று மணிவாசகர் கூவுகின்றார். அவ்வளவுதான் அவர் சொல்லி முடித்தது. ஆனால் சித்த கணக்கின்படி, சைவ சித்தாந்த கணக்கின்படி 84 லட்சம் உடல்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றது. ஆகவே இப்படியாக இவ்வளவு லட்சம் உடல்களில் எங்களுக்கு இந்த மனித உடல் கிடைத்தது எவ்வளவு அரிதென்று பாருங்கள். ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஆகவே இந்த அரிதாக கிடைத்த மனித உடலில் ஏன் அது அரிது அரிது என்று சொல்லப்படுகின்றதென்றால், எங்களுடைய ஆன்மாக்கள் எடுத்த சஞ்சித வினைகளை முடிப்பதற்கு தனு கரண புவன பூவங்களால் அந்த உடலுக்கு கருவிகளை தந்து அதைத்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். 36 தத்துவங்களில் எங்களுடைய ஆன்மாவை ஈடேற்றுவதற்கு இந்த உடல்தான் முக்கியமானது, மனித உடல். ஆகவேதான் அது அரிதிலும் அரிது. அதற்கு மேலாக இன்னொரு படி சைவ சித்தாந்த முறைப்படி செல்வோமாக இருந்தால், கிரியா யோகா முறைப்படி செல்வோமாக இருந்தால், சைவர்களாக பிறந்தது மேலும் அரிது. அதற்கு மேலாக சொல்லப்போவோமாக இருந்தால், சைவ சித்தாந்தத்தை அறிவது மேலும் அரிது. ஆகவே கிரியா சாதகர்கள் எல்லோரும் இந்த அரிது எல்லாவற்றையும் இந்த உடலில் பெற்றிருக்கின்றோம். ஆகவேதான் அந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு, அந்த அன்பரும் கூட தனிய மனித உடல் மாத்திரமல்ல அரிது, அவர் சைவராக இருப்பது அரிது. அந்த சைவத்திலிருந்து சைவ சித்தாந்தத்தில் சைவ சித்தாந்த அறிவு திறனை பெறுவது அரிது. அதற்கு மேலாக செயல்முறை யோகமாகிய சைவ சித்தாந்த சிவ யோகத்திலிருந்து வந்த கிரியா யோகத்தை பயில்வது அரிது. ஆகவே இந்த பிறப்பில் எல்லாம் அரிதாக அமைந்திருக்கின்றது என்பரே. ஆகவே அதை நீங்கள் நாங்கள் எல்லோருமே பயன்படுத்த வேண்டும். அதுதான் முக்கியம். அதை நாங்கள் தவற விடாது அந்த வழிப்படி சென்று இறைவன் திருவடியை இறுதியில் ஏதோ ஒரு பிறப்பிலோ இந்த பிறப்பிலோ நாங்கள் அடைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வைராக்கியமாகவும் குறிக்கோளாகவும் இருக்க வேண்டும் என்று சாதகர்களுக்கு அந்த அன்பருடைய கேள்வியின் மூலம் இங்கு விடை தருகின்றேன். அடுத்த கேள்வி ஒன்று வந்தது. ஐயா, பிறவியிலிருந்து விரைவாக விடுபட வேண்டும் என்று இப்போது மனம் சொல்ல தொடங்கி இருக்கின்றது. மனம் உயிரல்ல, சொல்ல தொடங்கி இருக்கின்றது. ஏனென்றால் விளங்கிவிட்டது, புரிந்துவிட்டது. சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள் சிறிது சிறிதாக படிக்க தொடங்கியவுடன் விளக்கம் வந்துவிட்டது. ஆனால் அகப்பட்டு விட்டோம் என்றும் தெரிகின்றது. ஆகவே அதிலிருந்து விரைவாக என்று அழகாக ஒரு மாக்கொண்டு போட்டு அனுப்பியிருக்கின்றார். விரைவாக அதை விட்டு விலத்துவதற்கு ஏதும் உபாயம் உண்டா? விரைவாக ஒன்றையுமே செய்ய முடியாது என்பதே. நாங்கள் இந்த உடல் எடுத்ததுக்குரிய காரணமே எங்களுடைய வினைகளை போக்குவதற்கு. இன்னும் எத்தனை உடல்கள் தேவைப்படுகின்றது அந்த வினையை போக்குவது என்பது எங்களுக்கு தெரியாது. ஆகவே விரைவாக நீங்கள் செயல்பட வேண்டுமென்றால் ஒன்றே ஒன்று மாத்திரம், இப்போது நாங்கள் படித்து கொண்டிருக்கும் சைவ சித்தாந்தத்திலும் சரி கிரியா யோகத்திலும் சரி உங்களுக்கு சொல்லலாம், ஆகாமிய வினைகளை சேர்க்காமல் இருப்பதுதான் முதல் உங்களால் செய்ய முடிந்தது. ஏனென்றால் நீங்கள் இப்போ இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் காலத்தில் இந்த பிறப்பில் நீங்கள் நல்வினை தீவினைகளை செய்ய போகின்றீர்கள். நல்வினையாக இருந்தாலும் சரி, தீவினையாக இருந்தாலும் சரி, தீவினைகளை நிச்சயமாக குறைத்து நல்வினைகளை கூட்டலாம். ஆகவே வினைகளை அவதானித்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையை மறுபரிசீலனை செய்யுங்கள். வினைகளுக்கு அகப்படாமல் தப்புங்கள். அந்த வினைகள் மீண்டும் சஞ்சித வினைக்கு போகும் நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் உடல் பிறப்புகள் தொடரும் இந்த வினைகள் முடியும் வரை. அதுதான் விரைவான வழி என்று அந்த அன்பருக்கு சொல்லுகின்றேன். இந்த வழிமுறைப்படி சென்றால் சைவ சித்தாந்தத்தில் சொன்ன முறைப்படி பரஞானம் பெற்று பதிஞானம் பெறலாம். அதற்குத்தான் எங்களுடைய சைவ சித்தாந்த சிவ யோகத்தில் இருந்து வந்த கிரியா யோகம் துணை புரிகின்றது. அதற்கு மேலாக சத்குரு பாபாஜியின் ஆசியும் பரம்பொருளை அடைவதற்கு உண்டு. இதை சைவ சித்தாந்த பேராசிரியர் ஒரு இடத்தில் ஒரு ஒரு உவமானமாக சொல்லுகின்றார். ஒரு 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 சாதகருக்கும் ஒரு குருவுக்கும் இடையில் நடக்கும் சம்பாஷணை. அதை அவர் என்ன மாதிரி சொல்லுகின்றார் என்றால், அந்த சாதகர் வந்து குருவிடம் இதே போல அவர் ஒரு கேள்வியை கேட்கின்றார். பிறப்பில் இருந்து எப்படி தப்புவது என்று கேட்கவில்லை. என்ன மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை இந்த ஆன்மீகத்துக்குள் செலுத்தலாம், அதற்கு ஏதாவது உபாயம் உண்டா என்று கேட்கின்றார். அப்போது அந்த குரு மேலிருந்து கீழாக ஆறு விடயங்களை சொல்கின்றார். அவர் சொல்லுகின்றார், நீ பரம்பொருளை பிடித்துக்கொள், அது உனக்கு முத்தியை கிட்டும் என்று. அதற்கு அந்த சாதகர் சொல்லுகின்றாராம், அதெல்லாம் முடிந்த காரியம் இல்லை, அதற்கு எனக்கு நேரமும் இல்லை, அதை விட்டுவிட்டு வேறு வழி சொல்லுங்கள் என்று. அவர் அடுத்ததாக சொல்லுகின்றார், சரி நீ பரம்பொருளை பிடிக்க வேண்டாம், சிதம்பரம் கோவிலுக்கு சென்று வழிபடு. ஏனென்றால் நீ இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா கோவில்களுக்கு சென்று வழிபட்டாலும் அதுக்கு உனக்கு நேரம் எடுக்கும் என்று தெரிகின்றது. நீ இந்த உலகில் அவசர ஆன்மாவாக இருக்கின்றாய். ஆகவே சிதம்பரம் கோயில் தனியே வழிபட்டி என்றால் இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா கோவில்களிலும் வழிபட்டதற்கு சமன். ஆகவே அங்கு சென்று வழிபட்டி என்றால் உன்னுடைய அவசர வாழ்க்கையில் குறுகிய காலத்தில் உனக்கு ஏதாவது கிடைக்கும் என்று சொல்கின்றார். அதற்கும் அந்த சாதகர் சொல்லுகின்றார், அதுக்கு கூட எனக்கு நேரம் சரி வராது, இந்த வாழ்க்கையில் தனக்கு அது சரிப்பட்டு வராது என்று. மூன்றாவதாக கூறுகின்றார், சரி அதுதான் சரிப்பட்டு வராவிட்டாலும் அடியார்களுடன் சேர்ந்திரு, சிவன் அடியார்கள் சாதகர்களுடன் சேர்ந்திரு என்று. அதற்கும் அந்த சாதகர், அதற்கு கூட முழுமையான நேரம் தனக்கு கிடைக்காது, வேறு வழி ஏதும் சொல்லுங்கள் என்று சொல்லுகின்றார். அதற்கு அடுத்ததாக சொல்லுகின்றாராம் அந்த பெரியவர் அருளாளர், நீ சைவ சித்தாந்தத்தை படி, உனக்கு அறிவுத்திறன் வரட்டும், அது எல்லாவற்றையும் சரி செய்யும் என்று. அடடா, நான் பாடசாலையிலேயே ஒழுங்காக படித்ததில்லை, இதற்கு சைவ சித்தாந்தத்தை படிக்கச் சொல்கின்றீர்கள், அதுவும் எனக்கு சரிப்பட்டு வராது, அதை விட ஏதாவது இலகுவான வழி இருக்கின்றதா என்று கேட்கின்றாராம். அதற்கு அவர் அடுத்ததாக சொல்கின்றார், சரி சைவ சாஸ்திரங்கள் சித்தாந்தங்கள் படிக்க முடியாவிட்டாலும் திருமுறைகளை படி, சமய குரவர்களின் என்று. அதற்கும் அந்த சாதகர், அதுக்கும் தனக்கு சரிப்பட்டு வராது, படிப்புக்கும் தனக்கும் வெகு தூரம் என்று அதையும் விட்டுவிட்டு வேறு ஏதாவது சொல்லுங்கள் என்கின்றார். அதுக்கு அடுத்ததாக சொல்கின்றாராம், நீ அது முடியாவிட்டால் நீ வீட்டிலிருந்து பூ பறித்து உன்னுடைய வீட்டில் இருக்கும் கடவுள்களுக்கு கடவுள் வழிபாடு செய், இடத்தை தூய்மையாக வைத்திரு. அப்படி வீட்டில் செய்ய முடியாவிட்டால் பக்கத்தில் இருக்கும் கோவிலில் போய் அதை செய் என்று சொல்கின்றார். அதற்குரிய விளக்கம் எல்லோருக்கும் தெரிந்ததுதான், சரியை கிரியை மார்க்கத்தில் நில் என்று சொல்லுகின்றார். அதற்கும் அந்த சாதகருக்கு நேரம் இல்லை. இறுதியாக சொல்கின்றார், உன்னால் எல்லாம் முடியாவிட்டாலும் ஐந்தெழுத்தை சொல்லிக் கொண்டிரு, போற வார இடங்களில் உனக்கு உதவி தேவைப்படும் போது சைவ சித்தாந்தத்தில் சிவாய நம என்ற ஐந்தெழுத்தோ, நமசிவாய என்ற ஐந்தெழுத்தோ அதை ஓதண்டு. அதற்கும் அந்த அன்பர் அவ்வளவு விருப்பு காட்டவில்லை. உடனடியாக அவர் அந்த சொற்களிலிருந்து, ஐந்து சொற்களிலிருந்து ஒரு சொல்லு வரைக்கும் செல்கின்றார், நாம சிவாய, சோ சிவாய நம. கடைசி சொல் வரைக்கும் போய் சீயில் போய் பின்னிருந்து முன்னாக வந்து அதை நாங்கள் மீண்டும் மீண்டும் படித்திருக்கின்றோம். சீயில் வந்து நிற்கின்றார், சீயே என்றாவது சொல் என்று. அதற்கும் அந்த அன்பர் அதை சொல்வது, முழுமையாக உணர்ந்து சொல்வது, ஓ விரும்பி சொல்வதற்கு கூட தனக்கு முடியாது என்று சொல்லும்போது அந்த குரு சொல்கின்றாராம், எங்கேயாவது நாயை கண்டி என்றால் அது உன்னை கடிக்க வராட்டியும் அதை துரத்து என்று சொன்னாராம். அதற்கு அந்த அன்பர் கேட்டாராம் குருவை, என்னையா இவ்வளவு நேரமும் ஏதோ சரியான மார்க்கத்தை சொல்லிக்கொண்டு வந்தீர்கள் என்று உள்வாங்கினேன், திடீரென்று வந்து நாயை துரத்தை சொல்கின்றீர்களே, எனக்கு ஒன்றும் புரியவில்லை, நீங்கள் இந்த ஸ்தானத்திலிருந்து இப்படி ஒரு விடயத்தை சொல்கின்றீர்களே, அதற்குரிய அர்த்தம் என்ன என்று கேட்கும்போது அவர் சொன்னாராம், நீ நாயை துரத்தும் போது ஷி ஷி என்று துரத்துவாய், அப்போது அந்த சீனா சொல்லு உன்னுடைய வாயில் வந்துவிடும், அது மூலமாகவது உனக்கு ஏதாவது இறை அருள் கிட்டட்டும் என்று. உடனே அந்த சாதகர் சொன்னாராம், காலில் விழுந்து வணங்கி, எனக்கு அறிவு நிலை விளங்கி விட்டது ஐயா. அப்ப அந்த குரு கேட்டாராம், என்ன இவ்வளவு நேரம் இவ்வளவு சொல்லி விளங்காத அறிவு நிலை ஏன் இப்போது உனக்கு விளங்கியது என்று கேட்கும்போது அவன் சொன்னானாம், கடவுள் இவ்வளவு பெருங்கருணையாளன், நான் இவ்வளவு கூட நேரம் இல்லை என்று சொல்லியும் கடைசி நாயே திறத்து உலகியலில் இருக்கும் ஒரு செயலை செய்து அந்த சொல்லை உன்னுடைய வாயால் சொல் என்ற ஒரு அருளை உங்கள் மூலமாக எனக்கு தந்தது, எனக்கு அது மிகவும் என்னுடைய சிந்தையில் ஏறிவிட்டது, ஆகவே நான் இன்றிலிருந்து நீங்கள் சொன்ன எல்லா முறைகளையும் பின்பற்றுகின்றேன் என்று. ஆகவே இது நல்லொரு உதாரணம், உபமானம் என்பதற்காகத்தான் உங்களுக்கு சொல்கின்றேன். அது மாத்திரமல்ல, என்னுடைய பொருள் இங்கு என்னவென்றால், இந்த உபமானத்தில் நான் இந்த முதல் கேள்விக்கு பதில் கண்டதற்குரிய ஒரு உபமானமாக மாத்திரம் அல்லாது, நாங்கள் கிரியா சாதகர்கள் இப்போது இருக்கும் நிலையில் இந்த ஆறு விடயங்களையும் எங்களுக்கு கையில் தந்துவிட்டார் பாபாஜி, தந்துவிட்டார் சைவ சித்தாந்தம் வரைக்கும் அழைத்து சென்று விட்டார். அது கிடைக்கும் விடயங்களை தரத் தொடங்கிவிட்டார். மிஞ்சி இருப்பது அவருடைய திருவடி. அந்த திருவடிக்கு கொண்டு போவதற்கு சத்குரு கிரியா பாபாஜி அவர்களுடைய பயிற்சி இருக்கின்றது, செயல்முறை பயிற்சி. ஆகவே நினைத்து பாருங்கள் சாதகர்களே, கிரியா சாதகர்கள், கிரியா ஆன்மாக்கள் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள். ஆனால் அதை உணரும் தன்மையில் தான் நாங்கள் இன்னும் இல்லை. அது சில நேரம் இருக்கவும் மாட்டோம், அதில் கூட நீங்கள் துன்பப்பட வேண்டாம். காலம்தான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். உங்களுடைய வினைகள் தான் அதை நடத்த வேண்டும். இருப்பினும் விஷயத்தை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் என்பதற்காக இந்த உதாரணத்தை அந்த கேள்வியுடன் உங்களுக்கு இங்கு கொண்டு வந்தேன். அது சைவ சித்தாந்த பேராசிரியரால் கொடுக்கப்பட்ட ஒரு உதாரணம். ஒரு குருவுக்கும் ஒரு சாதகனுக்கும் இடையில் நடந்த ஒரு செயலாக. அடுத்த கேள்வி இன்னொரு அன்பரிடமிருந்து. துறவரம் செல்ல விரும்புகிறேன் ஐயா. இப்போது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை படித்தவுடன் வாழ்க்கையில் சிக்கிக்கொண்டேன் என்று திரும்பவும் உயிரளவில் இல்லை மனதளவில் தென்படுகின்றது. நேரத்திற்கு நேரம் துன்பங்கள் வரும்போது இதில் சிக்கிக்கொண்டேனே என்று நினைக்கின்றேன். இன்பங்கள் வரும்போது படித்தவற்றை மீண்டும் நினைவு கூற தவறுகின்றேன். ஆகவே அவருடைய கேள்வி என்னவென்றால், தான் என்னென்று இந்த வாழ்க்கையை விட்டு விலத்தலாம். நல்ல ஒரு கேள்வி கேட்டார். ஆனால் அந்த அன்பருக்குரிய பதில், சைவ சித்தாந்த முறைப்படி, கிரியா யோகா முறைப்படி அது சரியான விடயம் அல்ல. எல்லோரும் நாங்கள் இந்த சைவ சித்தாந்தத்தை படித்து சில சில அறிவு விளக்கங்களை எடுத்திருப்பது உண்மைதான். ஆனால் ஒன்றை மட்டும் மறந்து விடாதீர்கள். இந்த உடலுக்கு வந்தது இந்த அறிவு விளக்கத்தை எடுத்து இந்த பிறப்பில் இந்த உடலை உதறுவதல்ல. உதறலாம், அதற்குரிய வகையில் உங்களுடைய பயிற்சி முறைகள் சென்று கொண்டிருந்தால்தான் மனதளவில் உதறுவது என்று சொல்வதுதான் சிலர் தற்கொலையை கூடி செய்கின்றார்கள். அது பிழையான விடயம். ஏனென்றால் எங்களுக்கு இந்த உடல் கிடைத்தது நாங்கள் செய்த வினைகளை ஆற்றுவதற்கென்று சைவ சித்தாந்தம் வரையறுத்து சொல்லி இருக்கின்றது, சொல்கின்றது. கிரியா பாபாஜியும் அதைத்தான் சொல்கின்றார். உலகியல் வாழ்க்கையில் இருந்து கொண்டு உன்னுடைய ஆன்ம ஈடேற்றத்தை வெல், அதுக்குத்தான் இந்த கிரியா யோகம் என்று பறைசாற்றுகின்றார். ஏன் அவர் சொல்ல முடியாது நீங்கள் துறவரம் போய் ஆன்மீகத்தை வெல்லுங்கள் என்று? ஏனென்றால் இந்த கிரியா யோக முறை சாதனை எல்லாம் உலகியலில் இருந்து கொண்டு செய்வதற்கு. அதுக்காக அடுத்த பிறப்பில் நீங்கள் உலகியலில் இல்லறத்தில் இருந்து கொண்டுதான் செய்வீர்கள் என்பது நிச்சயம் அல்ல. உங்களுடைய பயிற்சி சாதனைகள் நன்றாக போய்கொண்டிருக்குமாக இருந்தால் அடுத்த பிறப்பில் நீங்கள் இந்த பிறப்பில் உண்மையாக மனதினால் இல்லாமல் உயிரினால் நீங்கள் அதை விரும்புவீர்களாக இருந்தால் இந்த பிறப்பு பிறந்து இழைத்தது காணும் இறைவா, அடுத்த பிறப்பிலாவது என்னை இல்லறத்தில் ஈடுபடுத்தாது, உன்னிடமே ஐக்கியமாக வைத்திரு என்று சமய குரவர்கள் தேவாரத்தில் மூலம் இறைவனை இறைஞ்சினார்கள். அந்த முறைப்படி நீங்கள் பாபாஜியையும் பெரம்பொருளையும் கேட்பீர்களாக இருந்தால் அடுத்த பிறப்பு உங்களுக்கு அப்படியாக அமையும். ஆனால் நாங்கள் எல்லோரும் மனதினால்தான் நினைக்கின்றோம் இவற்றை என்பதை மறந்து விடாதீர்கள். உயிரினால் அல்ல. ஆகவே உயிரால் நினைத்தால்தான் உயிர் என்று சொல்வது இங்கு உண்மை. உண்மையாக அதை நினைத்தால்தான் அந்த அருள் கூட குருமார் மூலமாகவும் பெரம்பொருள் மூலமாகவும் உங்களுக்கு அடுத்த பிறப்பிலாவது கிட்டும். ஆனால் அதை நினைப்பதற்கு எத்தனை பேர் தைரியமாக இருக்கின்றீர்கள்? ஒருவரும் அல்ல. இந்த நேரத்து என்னையும் சேர்த்துத்தான் சொல்லுகின்றேன். ஏனென்றால் நாங்கள் இன்னும் பக்குவப்பட வேண்டும். இப்போதுதான் அறிவு கிடைக்க தொடங்கி இருக்கின்றது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலிருந்து. ஆகவே அவற்றை நாங்கள் நன்கு எடுத்து அதை மீண்டும் பார்த்து இன்னும் என்ன எண்ணத்திலிருந்து நாங்கள் உடனடியாக வழியால் வரையலுமோ அதை சிறிது சிறிதாக வந்துதான் நாங்கள் வளர்ந்து கொண்டு போய் பெரம்பொருளின் திருவடியை அடைய வேண்டும். அதற்கு எங்களுக்கு அருமையாக சத்குரு கிரியா பாபாஜி கிடைத்திருக்கின்றார். உங்களை குழந்தையாக தாங்கி கொண்டு செல்கின்றார். உங்களுக்கு என்ன தேவை என்றாலும் அவர் உங்களை அறியாமலே உங்களுக்குள் இருந்து உதவுகின்றார், உள்ளும் வெளியும். ஆகவே நாங்கள் நல்லொரு கையில் இருக்கின்றோம். ஆக நாங்கள் கேட்க வேண்டியது பாபாஜியிடம் எங்களை சரியான முறையில் வழிநடத்தி கொண்டு சென்று இறுதியாக பரம்பொருளின் திருவடியை அடைவதற்கு உதவி செய்யுங்கள் என்பதுதான். காசோ பணமோ குடும்பமோ அவரிடம் கேட்கப்பட வேண்டிய பொருட்கள் அல்ல. இவைதான் நீங்கள் கேட்கலாம். கேட்டால்தான் உங்களுக்கு அந்த நிலையில் அப்படியான விடயங்கள் கிடைக்கும். ஆகவே நாங்கள் நல்ல நிலையில் இருக்கின்றோம். கிரியா சாதகர்கள் எல்லோரும் அந்த நிலையை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று இந்த அன்பரின் கேள்வியின் மூலமாக சொல்லுகின்றேன். அடுத்த ஒரு கேள்வி, அதுக்கு முதற்கு சம்பந்தமான கேள்வி, அதே அன்பர்தான் கேட்டிருக்கின்றார். சீவன் சிவன் ஆகின்றது என்று எல்லா அருளாளர்களும் சொல்லுகின்றார்கள். கிரியா யோகமும் சொல்லுகின்றது எங்களுடைய ஆன்மா பரமாத்மாவை சென்றடைகின்றது என்று. சைவ சித்தாந்தமும் சொல்லுகின்றது சீவன் சிவன் ஆகின்றது என்று. அதை பற்றிய சிறிய விளக்கம், சீவன் சிவன் ஆகின்றது, நாங்கள் கிரியா முறைப்படி படித்திருக்கின்றோம். நாங்கள் பெரம்பொருளில் இருந்து வந்த ஆன்மாக்கள் மீண்டும் ஏதோ ஒரு பிறப்பில் ஆன்ம ஈடேற்றம் அடையும் போது பெரம்பொருளுடன் மீண்டும் செல்கின்றோம் என்பதுதான் கிரியா யோகா விளக்கம். அதே போல் அந்த கிரியா யோகம் சைவ சித்தாந்த சிவயோகத்திலிருந்து வந்தபடியால் சீவன் சிவன் ஆகின்றது என்பது அங்கிருந்துதான் கிரியா யோகா விளக்கமே வந்தது பாபாஜி ஊடாக. ஆகவே அங்கும் சரியான விளக்கம். ஆனால் இவற்றின் பொருள் என்ன என்று பார்த்தால், எங்களுடைய பிறவி, நாங்கள் இந்த உடல் எடுக்கும் போதே இறைவன் எங்களுடன் இருக்கின்றான், அதை மறந்து விடாதீர்கள். அதை சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. ஆனால் தன்னை மறைத்த நிலையில் வைத்திருக்கின்றான், அவ்வளவுதான். இறைவன் எங்களுக்குள் தான் இருக்கின்றான் என்று பல இடங்களில் படித்து விட்டோம். அதுதான் உண்மை. ஆனால் அவன் மறைந்திருக்கின்றான். ஏன் மறைந்திருக்கின்றான்? எங்களுடைய உடலோ எங்களுடைய மனமோ அவனை வைப்பதற்குரிய நிலையில் இன்னும் பக்குவப்படவில்லை. அந்த பக்குவ நிலையை நாங்கள் எப்போ எட்டுகின்றேமோ அந்த நிலையில் இறைவன் உங்களுக்கு தெரிவான், உங்களுக்குள் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆகவே அதை நாங்கள் எப்போது அடைகிறோம் இறுதியாக என்றால், முத்தி நிலையில். முத்தி நிலையில்தான் நாங்கள் இறைவனை உணர்கின்றோம். அந்த நிலையில்தான் அடடா, இந்த இறைவன் ஆரம்ப காலத்திலிருந்தே, ஆரம்பத்தில் இந்த ஆன்மா வந்ததிலிருந்தே பல பிறப்புகளாக என்னுடன் இருந்திருக்கின்றதே, அதை நான் அறிய முடியாமல் போனேனே, இப்போதாவது அறிந்து விட்டேன், இவ்வளவு காலத்தையும் நான் செலவழித்து விட்டேனே என்று பல அருளாளர்கள் சமயக்குரவர்கள் கூட பாடியிருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் ஒரு காலத்தையும் விரயம் செய்யவில்லை. அவர்களுடைய வினைப்படியே எல்லாம் அமைகின்றது, எங்களுடைய வினைப்படியே எல்லாம் அமைகின்றது என்பதுதான் இங்கு முழு உண்மையும். ஆகவே அறிவு திறனில் இவற்றை எடுக்க வேண்டும், காலத்திற்காக காத்திருக்க வேண்டும். அதைத்தான் நாங்கள் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களில் படித்து கொண்டு போகின்றோம். இந்த 36 தத்துவங்களில் இதற்கு ஒரு அருமையான ஓமானம் இந்த சீவன் சிவனாகின்றது அல்லது இறைவனுக்கும் ஆன்மாவுக்கும் இடையில் இருக்கிற உதாரணத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர் ஒரு ஓமானமாக தந்தார். இந்த ஓமானங்களை இங்கு கொண்டு வருவதற்குரிய காரணமே எல்லோரும் இதை இலகுவாக புரிந்து கொள்ளலாம் என்பதற்காகத்தான். அந்த உதாரணம் என்னவென்றால், உப்பும் நீரும். இங்கு உப்பென்று அவர் ஓமானத்தில் கொண்டு வந்தது ஆன்மாவையும் ஆணவத்தையும். ஏனென்றால் உப்பு கடினமாக இருக்கும். அந்த கடினமாக இருக்கும் உப்பை ஆணவம் ஆன்மாவுடன் கலந்திருக்கும் நிலையை பேராசிரியர் சொல்கின்றார். நீர் என்பது பரந்திருக்கும் இறைவன். ஆகவே இந்த உப்பை நீரில் போடும்போது சிறிது சிறிதாக அது கரையத் தொடங்குகின்றது. அதாவது அந்த கடின நிலை உப்பு இலகுவாகி கொண்டு போகின்றது. அதுதான் இறை சக்தி எங்களை ஆணவ மலத்திலிருந்து எடுக்கும் முறை. ஆகவே நாங்கள் இறையை நாடி போகும்போது இந்த நீரும் உப்பும் என்ற ஓமானத்தின்படி உப்பு நீரில் கரைகின்றது. ஒரு நேரத்தில் அது முழுமையாகவே கரைந்து முடிகின்றது. அதுதான் எங்களுடைய முக்தி நிலை. அந்த நிலையில் நாங்களே இறைவனாகின்றோம். அந்த நீரிலேயே உப்பு முழுமையாக கரைந்து ஆணவ மலம் நீங்கி ஆன்மா இறைவனுடன் கலந்து கரைந்து விடுகின்றது. அதை ஒரு உபமானமாக இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு என்னுடைய சித்த பதிவிலிருந்து பேராசிரியர் கூறிய இந்த ஓமானத்தை எடுத்து பார்த்தேன். அது மிகவும் பொருத்தமாக இருக்கின்றது. ஆகவே அதுதான் எங்களுடைய வாழ்க்கை. இந்த உதாரணம் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய சித்தத்தில் பதிந்து உங்களுடைய ஆன்மா இந்த சைவ சித்தாந்த அடிப்படை தத்துவத்திலேயே பதி பசு பாசத்திற்கு கூட நீங்கள் இந்த ஓமானத்தை மாத்திரம் ஞாபகம் வைத்திருந்தால் உங்களுடைய நிலையும் ஆணவ நிலையும் இறை நிலையும் உங்களுக்கு நன்றாக புரியும். அதற்கு சைவ சித்தாந்த பேராசிரியர் தந்த இந்த உதாரணத்துக்கு அவருக்கு நன்றி. அடுத்ததாக இன்னும் ஒரு கேள்வி இருக்கின்றது. கேள்வி அல்ல, அது இன்று நான் தரப்பட வேண்டிய விடயம். இன்றையான் சத்சங்கத்தில் நாளை மறைஞான சம்பந்தருடைய குரு பூஜை தினம் வருகின்றது. அவர் சைவ சித்தாந்த சந்தான குரவர்களில் நால்வரில் ஒருவர். சமய குரவர்களின் ஒழுங்குப்படி மெய்கண்ட தேவர் மேல்நிலையிலும், அதுக்கு அடுத்ததாக வருபவர் அருள்நந்தி சிவமாகவும், அதற்கு அடுத்த சந்தான குரவராக வந்தது மறைஞான சம்பந்தராகவும், இறுதியாக வந்தது உமாபதி சிவமாகவும் இருக்கின்றார்கள். இவர்கள்தான் எங்களுக்கு அந்த 14 சாஸ்திர நூல்கள், சைவ சித்தாந்த சாஸ்திர நூல்களை தந்தார்கள். அந்த நூல்கள் வழிப்படிதான் நாங்கள் சைவ சித்தாந்தத்தை படிக்கின்றோம். இந்த குரவர் வரிசையில் மறைஞான சம்பந்தர் வந்திருக்கின்றார் 3வது இடத்தில். அவர்தான் உமாபதி சிவத்தின் குரு. ஆனால் இங்கு ஒரு கருத்து என்னவென்றால், இந்த மறைஞான சம்பந்தரால் இந்த சாஸ்திர நூல்களில் ஒரு நூல்களும் எழுதப்படவில்லை. அது சிலருக்கு வியப்பாக இருக்கலாம். 14 நூல்கள் இருந்தாலும் கூடுதலான நூல்கள் எழுதப்பட்டது மெய்கண்ட தேவராலும் உமாபதி சிவத்தாலும். ஒரே ஒரு நூலை அருள்நந்தி சிவம் எழுதியிருந்தார், சிவஞான சித்தியார். ஆகவே இந்த நூல்களை அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். இந்த மறைஞான சம்பந்தருடைய குரு பூஜையில் அவருடைய நூல் அவர் ஒன்றும் எழுதவில்லை என்று என்னுடைய நண்பருடன் இதை பற்றி பேசியிருந்தேன். ஆகவே அவர் நல்ல ஒரு கருத்தை கொடுத்தாரு. அவர் நூல் எழுதாவிட்டாலும் அவருடைய சீஷியராகிய உமாபதி சிவம் பல நூல்களை எழுதியிருக்கின்றார் சைவ சித்தாந்தத்திற்கு. ஆகவே அவருடைய விடயங்கள் முழுக்க, அந்த அருளாளராகிய மறைஞான சம்பந்தருடைய விடயங்கள் முழுக்க உலக மக்களுக்கு உமாபதி சிவம் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று ஒரு அற்புதமான கருத்தை சொன்னார். அதுதான் உண்மை. ஆகவே இந்த அருளாளர்கள் குருமார்கள் நேரடியாக பல விடயத்தை எங்களுக்கு தராவிட்டாலும், அவர்கள் குருஸ்தானத்திலிருந்து அவர்களுடைய சீஷியர்கள் மூலம் அந்த விடயங்களை கொணர்ந்திருக்கின்றார்கள். நாங்கள் நினைக்கின்றோம் சீஷியர்கள் தான் அதை எழுதியதென்று. அதுதான் உண்மை எழுத்தளவில். ஆனால் அதற்கு பக்கபலமாக இருந்தது அவர்களுடைய குரு. இது மிகவும் அற்புதமான கருத்து, நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். ஆதலால் சில குருமார்கள் அருளாளர்கள் நூல்கள் தரவில்லை என்றபடியால் அவர்களை நாங்கள் குறைவாக எடை போடக்கூடாது. அவர்களுடைய முழு அறிவும் அவர்களுடைய சீஷியர்கள் மூலம் மற்றவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது என்பதுதான் இங்கு உண்மை. அதை நாங்கள் இந்த மறைஞான சம்பந்தருடைய குரு பூஜை தினம் வரும்போது அதை நாங்கள் மனதில் கொள்வோம். சாதகர்கள் எல்லோரும், அடியார்கள் எல்லோரும், அந்த மறைஞான சம்பந்தரை நாங்கள் துதிப்போம். எங்களுடைய சாதனையை நாளை பொக்ரியா பாபாஜியுடன் மறைஞான சம்பந்தரைக்கும் செலுத்துவோம் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து கேள்வி பதில்களுக்கு விடை காண உங்களை அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. இப்போது இணைப்பில் கார்த்திகேயன் ஐயா இருக்கின்றீர்கள் என்று இரவன் ஐயா இல்லை. இணைப்பில் கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துக்களுடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் சிவாய நமஹ.
ஓம் சிவாய நமஹ.
நல்ல அருமையான ஒரு சத்சங்கம். நான் போய் படித்தாலும் இந்த சைவ சித்தாந்தம் என்ற ஒரு வார்த்தையை வந்து அந்த போர்டுல ஒரு வரி எழுதி போடுவோம். இன்னைக்கு சைவ சித்தாந்த நேர்முக பயிற்சி, வெளியில என்ட்ரன்ஸ்ல சைவ சித்தாந்த நேர்முக பயிற்சி, அதோட நாங்க சைவ சித்தாந்த கிளாஸுக்குள்ள போயிருக்கோன்ற மாதிரி படிச்சுட்டு இருக்கோம். ஆனா இங்க பாபாஜி அடிக்கடி சைவ சித்தாந்தம் சைவ சித்தாந்தம் சைவ சித்தாந்தம் சொல்லி அந்த சைவ சித்தாந்தத்தினுடைய உண்மை விளக்கத்தை அதிக அளவுல போதிக்கிறார். அது ஏதோ ஒரு சக்தி போதிக்கப்படுது என்ற ஒரு உணர்வு எனக்கு. ஒரு கோயிலுக்கு போயிட்டு பஸ்ல வந்துகிட்டு இருக்கிறேன், இருந்தாலும் இந்த சத்சங்கத்துல கலந்து பேசிட்டு இருக்கிறேன். ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஊமானங்கள் வந்து நான் ரெண்டு மூணு பேராசிரியர்கிட்ட படிச்சேன், இருந்தாலும் இவ்வளவு பெரிய ஊமானங்களை நான் வந்து கேட்க முடியல. ஏதோ பாபாஜி கிரியாயோக குடும்பத்துக்குள்ளே இந்த கேள்வி பதில்ல இவ்வளவு பெரிய நுணுக்கமான அர்த்தங்கள் வரணும்ன்றது அது அவருடைய விருப்பம். உங்களுக்கு அதை நான் கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு பாபாஜிக்கு நன்றி சொல்லியிருக்கேன். அது உங்க மூலியமாகவும் வர்றதா நான் ரொம்ப அதுக்கு தலை வணங்குறேன். இன்னும் சிறப்பா பாபாஜிட்ட இருந்து நம்ம வர்றதுக்கு நிறைய பிரார்த்தனைகளை வச்சு சைவ சித்தாந்த கருத்துக்கள் இன்னும் நல்லா உள்வாங்கி இன்னும் நிறைய கேள்விகளை கொண்டு வந்து வச்சு அந்த புதையில நம்ம தேடி எடுக்கணும். ஏன்னா அது அவ்வளோ பெரிய விஷயங்களை வந்து முன்னோர்கள் கொடுத்துருக்கிறதுனால உங்களுடைய கேள்வியிலேருந்து தான் பதில் கொடுக்கும். இது சைவ சித்தாந்தம் சொல்லுவாங்க, நீங்க கேள்வி கேட்க 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 தான் உங்களுக்கு தெளிவுபடும் சொல்லுவாங்க. அந்த வகையில நீங்களும் கேள்வி கேளுங்க, பாபாஜி உங்களுக்கு எப்படியோ அந்த பதில உங்களுக்கு கொண்டு கொடுப்பார் என்று இந்த சத்சங்கத்துக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம்
ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் சிவாய நம. அருமை காட்டியா, அதை மேலும் நன்றாக மெருகூட்டி சாதகர்களுடைய மன சித்தத்தில் பதியும்படியாக பல சொற்களை கொண்டு வந்ததில் சொல்லியிருந்தீர்கள். அதை அவர்கள் உள்வாங்கி இருப்பார்கள், நிச்சயமாக உள்வாங்க வேண்டும் என்று பாபாஜிக்கு நன்றி சொல்லுவோம். ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய நம.